சாஃப்ட்வேர் எல்லாம் பயன்படுத்துறோம் தானே. நம்ம வீட்டுல நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக சென்னை சிட்டியில நம்ம எல்லாம் இருக்கோம். சென்னை சிட்டியில இருக்கிற நாம வந்து முக்கியமா நம்மளுடைய பயன்பாட்டுக்காக சாஃப்ட்வேர் மென்பொருள் பயன்படுத்துறோம் அப்படிதானே. நான் கொஞ்சம் இன்டராக்டிவ் செஷனா இருக்கட்டும், நான் கொஞ்சம் பேசும்போது தொடர்ச்சியா பேசுறேன். ஏன்னா அந்த விஷயங்கள் தெரியணும், நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். அதனால நம்ம எல்லார் வீட்லயும் கம்ப்யூட்டர் முதல்ல இருக்கு, சரியா? கம்ப்யூட்டர் முதல்ல இருக்கு. அப்போ கம்ப்யூட்டர் வாங்கும்பொழுது நாம எது எதுக்கெல்லாம் விலை கொடுத்தோம், எது எதுக்கெல்லாம் விலை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். சாதாரண ஒரு கம்ப்யூட்டரோட விலை இன்னைக்கு எவ்வளவு? 27,000. அந்த பில்ல நாம ஏதாவது சாஃப்ட்வேருக்காக பே பண்ணிருக்கோமா? நம்ம கம்ப்யூட்டரோட கிடைக்கக்கூடிய ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம், என்ன ஆபரேட்டிங் சிஸ்டம் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது? நம்ம பில்ல அந்த மாதிரி விண்டோஸ் எக்ஸ்பிக்கு ஏதாவது பில் நம்ம பே பண்ணிருக்கோமா? போட மாட்டாங்களா? இல்ல பைரேட்டட் விண்டோஸ்
என்னோட
இப்போ கூகுள் டாக் டவுன்லோட் பண்ணிருக்கலாம், இல்ல ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி விஷயம் டவுன்லோட் பண்ணி அந்த exe ஃபைல டபுள் கிளிக் பண்ணிருக்கோமா? ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அதை வந்து நம்மளே டாலி, ரொம்ப காமன் அப்ளிகேஷன், இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா முதல்ல ஒரு ஸ்கிரீன் வரும். என்ன ஸ்கிரீன்? எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் வரும். ஸோ எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, you don't own the software, you are authorized only to use the software. So this is an exclusive property of so and so. This is an exclusive property of so and so. As long as some other great provisions allow you, you agree to use the software with these terms and conditions appdin solittu varum. So appo unmaiye solla ponunna namba computer cost 27000 illa 20000 na kuda நாம வாங்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரும் சார்ஜபிள், விச் மீன்ஸ் அண்ட் நாம அதுக்கு பே பண்றது இல்லை. அப்போ அந்த சாஃப்ட்வேரை யார் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க அப்படி அதை ஃப்ரீயா எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கல, இருந்தாலும் நாம வந்து அதை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதுதான் சாஃப்ட்வேர் பைரசி அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமுமே இருக்கு. பெரும்பாலான ஒட்டுமொத்த அதர் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் லெவல்ல பார்க்காத வரைக்கும் கீழே பள்ளிக்கூடங்கள்ல காலேஜஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும்பொழுது மாணவர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், வேற யாரா இருந்தாலுமே சரி, இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம், அடிப்படையில ஆபரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம கம்ப்யூட்டர் வாங்குறோம் அப்படின்னா அதுல நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட குறைஞ்சபட்ச விலை 4,000 ரூபாய், அதுக்கு மேல போடுற ஆபீஸ் சூட்டோட குறைஞ்சபட்ச விலை ஒரு 6,000 ரூபாய், அதுக்கு மேல ஏதாவது ஆன்டிவைரஸ் ஏதாவது போட்டோம்னா அது வந்து ஒரு 8,000 ரூபாய், அந்த மாதிரி சேர்ந்து 40,000 ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஹார்ட்வேர் காஸ்டுக்கு சமமா சாஃப்ட்வேர் காஸ்டும் அதுல உண்டு. ஆனா பெரும்பாலும் நாம யாருமே, நான் அதை விட்டு வெளில வந்து ரெண்டு வருஷம் ஆகுது, அதற்கு நாம யாருமே அப்படி கொடுக்கறது கிடையாது. ஆனா அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ இது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விஷயம், இது சரியா இல்ல தப்பா, அதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணினவங்க அப்படி நாம அதை பயன்படுத்துறத விரும்பல. பெரும்பாலும் அந்த சாஃப்ட்வேர் யார் ப்ரொடியூஸ் பண்றான்னு தெரியும், நம்ம எல்லாம் உலகத்துக்கே எடுத்துக்காட்டா சொல்லி காமிச்சிருக்கிற பில் கேட்ஸினுடைய கம்பெனி இஸ் ப்ரொடியூசிங் தட், புரியுதுங்களா? அப்படி அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது சரியா தப்பா? தப்புதான். ஏன்னா திருட்டு அப்படின்னு நம்ம சொல்றான், நாம திருடர்கள், திருடக்கூடாது, திருட்டுகள் இதெல்லாம் எதிர்க்கிறோம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே நாம என்ன பண்றோம், விலை கொடுத்து வாங்காம அவன் சொல்றத மீறி நாம அதை பயன்படுத்துறோம், which is unethical, first thing. சரி, இது ஒரு ஆஸ்பெக்ட். சோ ஒரு 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்ப்யூட்டரை நாம 20,000 ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்துறோம், அது அதர் ஆஸ்பெக்ட். அதை தவிர இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம். நாம ஒரு பைக் வாங்குறோம், அந்த பைக்கை கடைக்காரர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம். ஒரு ரெடிமேட் கிளாத்தே வாங்குறோம், இந்த ரெடிமேட் கிளாத்தே வாங்கினா கூட நமக்கு தேவையான மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கிறோம், ஏதாவது கொஞ்சம் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிறோம், இல்ல வேற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி. அப்போ நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாத்திக்கக்கூடிய ஒரு உரிமை தான் மத்த எல்லா பொருளும் தருது. இப்போ என் கடையில இருந்து வாங்கினேன் அப்படிங்கறதுனால இந்த அரிசியில வந்து நீ பிரியாணி மட்டும்தான் செய்யலாம்னு ஒரு மளிகை கடைக்காரன் சொல்ல முடியுமா? இல்ல என் தோட்டத்திலேருந்து விளைஞ்சது, நான் தான் வேர்வை சிந்தி இதை வந்து நிச்சயமா பயிர் பண்ணியிருக்கேங்கிறது தெரியும் ஒரு தோட்டத்தினுடைய அந்த ஒரு விவசாயிக்கு. அப்போ அது வந்து பயிர் அழியும் நேரத்துல அவர் ரொம்ப மெனக்கெட்டு காப்பாத்திருக்கலாம், அவருடைய வேர்வை சிந்தி ஐயோ என் பயிர் எல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் சிந்தி காப்பாத்திருக்கலாம். இப்ப பெரிய மழை பெய்து இன்னைக்கு அதுல இருந்து தன்னுடைய பயிரை காப்பாத்திருக்கலாம், அதுல இருந்து அந்த விளைச்சல் வந்திருக்கலாம். சோ அப்படி ரத்தம் சிந்தி காப்பாத்தின என்னுடைய இந்த தானியத்தை இதுல இருந்து நீ விதை ஆக்கி நீ வந்து வேற இடத்துல அதை பயிர் பண்ணக்கூடாதுன்னோ, இல்ல இதுல இருந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நீ வந்து சமைச்சு சாப்பிடலாம்னோ அந்த விவசாயிக்கு சொல்றதுக்கு உரிமை உண்டா? இல்ல ஒரு வேற எந்த ஒரு பொருளை தயாரிக்கிறவருக்கும் அந்த மாதிரி வாங்குறவங்க கிட்ட நிர்பந்திக்கிறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கா இல்லையா? கிடையாது. ஆனா நாம பயன்படுத்துற இந்த சாப்ட்வேருக்கு மட்டும் அப்படி ஒரு உரிமையை அதை தயாரிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுத்து வச்சிருக்கோம்? That is the another question that I
want to ask.
அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த நிலை மாறணுமா வேண்டாமா? அப்போ அதுக்கான மாற்று வழி இருக்கா இல்லையா அப்படின்னு பாரு. இருக்கா இல்லையா தெரியுமா?
தெரியாதா?
ஏன்னா யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் த சாஃப்ட்வேர், யூ ஆர் ஆத்தரைஸ்ட் அட் 3000 ரூபீஸ் பெர் இயர் டு யூஸ் தி சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு 3000 ரூபாய் வாடகைக்கு தான் அதை உங்களுக்கு கௌரவமான நிலையா அவலமான நிலையா? அப்படிதான் இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமும் சாப்ட்வேர் விஷயத்துல இருக்கு. சரி, இப்போ நான் ஒரு நோட் வாங்குறேன், எங்க கடையில இருந்து ஒரு நோட் கிடைக்குது எனக்கு, இல்ல ஏதோ ஒரு புத்தகம் வாங்குறேன், இந்த புஸ்தகத்தை ஏழையா இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் அப்படி இல்லைன்னா என் கூட படிக்கிற இன்னொருத்தர் அவருக்கு நான் பகிர்ந்துக்கும் பொழுது அந்த கடைக்காரர் வந்து என்கிட்டே இருந்து வாங்கின புஸ்தகம் இது, அதனால நீ வேற யாருக்கிட்டயாவது கொடுத்தாக்க என்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப சாஃப்ட்வேர் மட்டும் நாம நல்ல அந்த அந்த அதே அந்த பகிர்ந்துக்கக்கூடிய பகிர்ந்து வாழும் அந்த நன்னெறியில நாம என்ன பண்றோம்னா காபி பண்ணி கொடுக்கதான் செய்யறோம். அதனாலதான் எல்லாரும் இன்னைக்கு வந்து விண்டோஸ் பயன்படுத்துறோம், அது வந்து பிரபலமா இருக்கு, எல்லாம் செஞ்சிருக்கு. ஆனா அந்த கொடுக்கற அந்த வெண்டர் என்ன சொல்றான், யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஷேர் தட் வித் அதர்ஸ். அப்போ இது எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கிட்டு செல்லும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை அப்படிங்கறதும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நாலாவது, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு காலத்துல டிவிஎஸ்க்கும் சுசுகிக்கும் அக்ரிமெண்ட் இருந்தது, பஜாஜுக்கும் கவசாகிக்கும் அக்ரிமெண்ட் இருந்தது. இப்போ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் காலம் கழிஞ்சது, இப்போ டிவிஎஸ் வந்து சுசுகி கிட்டேயும் தனியா வந்து அவங்களே இப்போ அவங்களுடைய பைக் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த மாதிரி பஜாஜ் அவங்களே என்ன பண்றாங்க, கவசாகிட்டையும் தனியா வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்போ இந்த கவசாகியோ இல்ல இந்த சுசுகியோ இல்ல மாருதி மாருதி சுசுகி இந்த மாதிரி ஒரு கூட்டணியோ அந்த முதல்ல யாருக்கிட்ட இருந்து வந்ததோ அவங்க வந்து இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? டிவிஎஸ் கிட்ட அங்கே வந்து என்கிட்ட இருந்தா நீ தொழிலே கத்துண்ட, இப்ப நீ வந்து எனக்கே போட்டியா வரக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கா? இருக்கா கிடையாதா?
டிபெண்ட்ஸ் ஆன் தேர் அக்ரிமென்ட். அக்ரிமென்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் அக்ரிமென்ட்.
அக்ரிமென்ட் வந்துட்டா
5 ஆண்டுகளுக்கு செய்ய கூடாதுன்னு இருக்கலாம்.
எது
5 ஆண்டுகளுக்கு செய்ய கூடாதுன்னு இருக்கலாம்.
ஆளா காலத்துக்கு அந்த மாதிரி கூடவே கூடாது.
ஆயுஷ்மன் ஜெயம்
அப்படி ஒரு அக்ரிமென்ட் போட்டாலே சரியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் நமக்குள்ள போட்டுட்டா கூட அது கான்ஸ்டிடியூஷன் ஒத்து வரலன்னா அந்த அக்ரிமெண்ட் ஏதாவது போய் என்னன்னா லீகலி ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நாலு பேர் ஒத்துண்டாங்கன்னா நாலு பேர் கல்யாணம் பண்ணிப்பா, தட் இஸ் லீகலி நாட் பாசிபிள். பிகாஸ் எவ்ரிதிங் ஹஸ் டு பீ கான்ஸ்டிடியூஷனோட ஒத்து போறதா பார்த்துதான் சட்டங்கள் அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ அப்படி ஒரு சட்டமே இருந்தாலும் அது வந்து ஒத்து அந்த எதை நம்ம பேஸா வச்சுக்கிறோமோ அதோட ஒத்து போகணும்னா தட் நீட் டு பி வைப்ட் அவுட். கரெக்ட் தானே நான் சொல்றது? அதுதான். அப்போ இந்த நாலாவது விஷயம் என்னன்னா, என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்குது இல்லை, என்கிட்ட ஒரு பொருள் வருது, அந்த பொருளை நான் கத்துக்கிறேன். முதல்ல வந்து அதை பத்தின அறிவு எனக்கு எதுவுமே கிடையாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருளை பத்தின அறிவை வந்து நான் எனக்கு நான் அதை எடுத்துக்கிறேன். நான் அப்போ அதுல வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன், அதனுடைய நுட்பங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்றேன்னா அதுல புதிய வசதிகள் பலவற்றை சேர்க்கிறேன். அப்படி சேர்க்கும் பொழுது அதை வந்து நான் அப்போ எந்த நிலையில அது என்கிட்ட வந்ததோ அந்த நிலையை விட ஒரு உயர்ந்த நிலைக்காக நான் மறுபடியும் ஆக்குறேன். ஐ ஹவ் என்ஹான்ஸ்ட் தட் ப்ராடக்ட். அப்போ அப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணின போது நான் வந்து எந்த சமுதாயம் எனக்கு கொடுத்ததோ அவங்ககிட்ட நான் அதை வந்து ரிலீஸ் பண்ணணும், அதை வெளியிடணும் அப்படின்னா எனக்கு அந்த அனுமதி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். அப்படிதான் இன்னைக்கு வந்து டிவிஎஸ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனியா வந்திருக்கு. இல்லைன்னா பஜாஜ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியா ஷைன் பண்ணது, வெளிநாடுகளுக்குலாம் ஏற்றுமதி செய்யுது. டாடா இன்னைக்கு அப்படிதான் ஒரு பெரிய கம்பெனியா வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில கடந்த 20 வருஷமா நம்ம எல்லாம் அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர்ல ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச 4 பைக் கிடைக்குது, நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பிராண்ட் ஆஃப் சைக்கிளாவது கிடைக்குது, நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பிராண்ட் ஆஃப் டிவி கிடைக்குது. ஆனா தேர் இஸ் ஒன்லி ஒன் பிராண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விச் டாமினேட்ஸ் த என்டையர் வேர்ல்ட். அது என்ன காரணம் அப்படின்னா இந்த இதெல்லாம் அது அனுமதிக்கல. யூரோப்ல போனா இட் வில் பி ஆப்பிள், இங்க பார்த்தா அது வந்து மைக்ரோசாஃப்ட். அதே மாதிரி ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னா இட் இஸ் கோயிங் டு பி டாலி, இட் இஸ் கோயிங் டு பி டாமினி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில மட்டும் இருக்கு, அது ஏன்? சரி, மத்த பொருள்கள்ல இருக்கிற அத்தனை சுதந்திரமும் நமக்கு சாஃப்ட்வேர்லயும் தேவை, ஆனா மத்த பொருளும் சாஃப்ட்வேரும் ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கறது நாம யோசிக்கணும். இஸ் சாஃப்ட்வேர் கம்பேரிபிள் வித் அதர் கமோடிட்டிஸ்? சாஃப்ட்வேர் இஸ் நாட் எ கமோடிட்டி. ஏன்னா ஒரு பைக்கை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அந்த மொதல் பைக்கை நாம உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் தேவையோ அதே அளவான ரா மெட்டீரியல் அடுத்த பைக் உற்பத்தி பண்றதுக்கும் தேவை. அதே மாதிரிதான் எந்த ஒரு இது ஒரு சப்பாத்தி பண்ணணும்னா அந்த மொதல் சப்பாத்தி செய்யறதுக்கு எவ்வளவு கோதுமை மாவு தேவையோ எவ்வளவு உப்பு தேவையோ அதே அளவுக்கு அந்த ரெண்டாவது சப்பாத்தி செய்யறதுக்கும் தேவை. ஆனா சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது. சாஃப்ட்வேர் இஸ் நாட் எ கமோடிட்டி. ஒரு தடவை ஒரு ப்ராடக்ட் வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க, அந்த ப்ராடக்டினுடைய அடுத்த காப்பி செய்யறது இஸ் ஜஸ்ட் anyone can do it with very limited effort. So அப்படி இருக்கும் பொழுது இந்த சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர்ங்கிற இந்த விஷயத்தை மத்த பொருள்கள் மாதிரியே ஒப்பிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் இப்படி செய்யறது எவ்வளவு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி கூடாதுன்னா அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துட்டு போறேன். இதுவரைக்கும் என்ன தவறு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத விளக்குறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணினேன். அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இல்ல ஏதாவது எதிர்வாதங்கள் இருந்தா சரி. 1970களில் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிங்கிறது எப்படி மாறிச்சு, அது எப்படி இன்னைக்கு வந்து சிலருக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சூனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப பாக்கலாம். 1970களில் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பீரியட்ல இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ஒரு சாதாரண யூசர் பார்க்கும் பொழுது நமக்கு திரையில தோன்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பைனரி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? பைனரி ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய விஷயம். பைனரி ஃபார்மேட்னா கம்ப்யூட்டருக்கு மட்டும் புரியக்கூடிய ஒரு ஃபார்மேட். அப்போ மனுஷங்க தானே அதை கோட் பண்றாங்க. பைனரி ஃபார்மேட்னா ஒண்ணும் இல்லை, 1010 ஏதோ அப்படி இப்படி ஒரு சீக்வன்ஸ்ல போயிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா போயிட்டு இருக்கும். அப்போ மனுஷங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல அது இருக்கணும்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், நமக்கு நம்ம எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம்னா இந்தியா வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு அப்படின்னு, நம்ம நாட்டுல நிறைய ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சாதாரண மனிதர்கள் பார்க்கக்கூடிய அந்த நிரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம் தான் அந்த பைனரியா மாறி கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. அப்போ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல ஒண்ணு இருக்கு, அதுதான் என்ன மாதிரியோ இல்ல வேற யாரோ ஒரு ப்ரோக்ராமரோ அதை தான் வந்து செய்வாங்க. அப்போ அதை என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பைலர், ஒரு இன்டர்பிரிட்டர் மொழிபெயர்த்து கம்ப்யூட்டருக்கான ஒரு ஆணையா மாத்தி கொடுக்கும். ஸோ அப்போ நான் மாத்தணும், இப்போ ஒரு விண்டோஸ் இருக்கு இல்ல ஏதோ ஒரு சாட் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதை என்னால மாத்த முடியணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மனுஷங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய இந்த சோர்ஸ் கோட் எனக்கு தெரியணும். இந்த சோர்ஸ் கோட், அதாவது மனிதர்களால் ஏற்றப்பட்ட மனிதர்களுக்கு புரியக்கூடிய இந்த சோர்ஸ் கோட் தெரிஞ்சாதான் ஒரு சாஃப்ட்வேரை என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னால மாத்திக்க முடியும். அப்போ என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க கூடிய மென்பொருளை தான் நான் பயன்படுத்த விரும்புறேன். அப்போ இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான சாஃப்ட்வேர் அந்த மாதிரி கிடையாது. அப்போ 1970ல இருந்து 1980 வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, கிடைக்கக்கூடிய பெரும்பாலான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே, மென்பொருள்கள் எல்லாமே சோர்ஸ் கோடுன்னு நான் சொல்லக்கூடிய, மனிதர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சோர்ஸ் கோடும் பைனரியும் சேர்ந்துதான் உங்களுக்கு வரும். இப்படி சோர்ஸ் கோடும் பைனரியும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு சிந்தனையை வச்சு அந்த மென்பொருளை உருவாக்கினவர் வந்து அந்த மென்பொருளை படைச்சிருக்கலாம், அது உங்க கைக்கு வந்திருக்கலாம். அப்ப அதுல சின்ன மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த மாற்றங்கள் செய்யணும்னா நீங்க மறுபடியும் அதை யார் உருவாக்கினாங்களோ அவங்க கிட்ட போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போ ஒரு வண்டி எப்படி நம்ம கிட்ட ஒரு பைக் இருந்தா கூட அதை யார்கிட்ட இருந்து வாங்கினோமோ அவங்க கிட்ட ரிப்பேர் பண்ணிக்காம நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட போய் ரிப்பேர் பண்ணிப்போமோ, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எழுத தெரிஞ்ச யார் வேணா வந்து அதை மாத்தலாம். ஒரு உதாரணத்துக்குனாக்க, இந்த மாசாச்சூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு அமெரிக்காவில் இருக்கு. அந்த மாசாச்சூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப்னு ஒன்று உண்டு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப்ல சாதாரணமா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒன்று ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா ஓசியில் கொடுத்துடுவாங்க. இப்போ முத முதல்ல இந்த ஜெராக்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பிரிண்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அங்க இருக்கிறவங்களே ப்ரோக்ராமர்ஸ். இதை தவிர அந்த ஜெராக்ஸ் கம்பெனிலையும் ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்க கொடுத்த அந்த ஜெராக்ஸ் மிஷினோட சோர்ஸ் கோடும் சேர்த்து கொடுத்தாங்க. நான் பிரிண்டருக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் வருந்தானே, பிரிண்டரோட ஒரு சீரி வருந்தானே, அப்போ அந்த சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க. அந்த சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோட் சேர்த்து கொடுத்தனால என்னாச்சு, அது பிரிண்டர் மிஷின். எங்கேயோ மூலையில பிரிண்டர் இருக்க போது எல்லாரும் ஒரே பிரிண்டர் தான் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நிறைய பேர் அந்த ஒரு பிஸியான ஒரு ஆஃபீஸ்ல நிறைய பேர் பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. நிறைய பேர் பிரிண்ட் அவுட் கொடுக்கும்பொழுது என் பிரிண்ட் அவுட் முடிஞ்சுதா, என் காரியம் முடிஞ்சுதா, இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அங்க போன சிக்னல் வந்து முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு சிக்னல் திரும்பி வரும். அப்போ இவர் வேற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அங்கேருந்து அந்த சிக்னல் வந்தோடனே இவர் போய் என்ன பண்ணுவாரு, அவருடைய பிரிண்ட் அவுட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துடுவார். அப்ப இந்த வசதி கிடையாது அந்த பிரிண்டர் வந்தபோது. அப்ப இவங்க எல்லாமே பெரிய கீக்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த சோர்ஸ் கோடை எடுத்து அதை மாத்தி அந்த மாதிரி ஒரு வசதி செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு 20 பேர் இருக்கிற ஆபீஸ்ல 10 பேர் பிரிண்ட் அவுட் கொடுத்தாங்கன்னா என்னுடைய பிரிண்ட் அவுட் முடியும் பொழுது எனக்கு சிக்னல் தருவது. அப்ப நான் போய் என்ன பண்ணுவேன், அந்த முடிஞ்ச அந்த வேலையை நான் எழுதுன்னு வந்து உட்காந்தேன். இது கொஞ்ச காலம் இப்படி இருந்தது. மறுபடியும் இதே ஜெராக்ஸ் கம்பெனி ஒரு பெரிய லேசர் பிரிண்டர், எப்போதுமே டெக்னாலஜி எல்லாம் அமெரிக்கால தான் அறிமுகமாகும். நமக்கு கிட்டத்தட்ட போன 10 வருஷத்துல வந்த பிரிண்டர் அங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்போ லேசர் பிரிண்டர் ஒன்று வந்திருக்கு. லேசர் பிரிண்டர் வந்து அதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து தராங்க. அப்போ மறுபடியும் இது புது பிரிண்டர், சரி இதே மாதிரி வேலை செய்யணுமே நம்ம அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த பிரிண்டர்ல அந்த வேலை செய்யறதுக்கான வசதிகள் இல்லை. அப்போ இவங்க எல்லாம் கேட்கறாங்க, நாங்களே ப்ரோக்ராமர்ஸ் தான், இவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அந்த சோர்ஸ் கோடு ஏன் இல்லாம இருக்கு, போன தடவை தான் கொடுத்தீங்க தானே, இப்ப அந்த சோர்ஸ் கோடு ஏன் இல்லாம இருக்கு, நாங்களே செஞ்சுப்போம், இதுக்காக உங்ககிட்ட நான் ஏற்கனவே 1 லட்ச ரூபா கொடுத்து பிரிண்டர் வாங்கிடுச்சு, இதுல இன்னும் வேற இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும், நீங்க சோர்ஸ் கோட காமிச்சீங்கன்னா நீங்க சி ப்ரோக்ராமர் தான், நானும் சி ப்ரோக்ராமர் தான், அப்போ எப்படி நானே படிச்சு நானே மாத்திப்பேன் தானே, அதை எங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிறேன், கொடு எனக்கு நாங்களே பாத்துக்கிறோம் அதை அப்படின்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது வந்து எங்களுடைய ஐபி. அந்த ஐபிங்கிற ஒரு பதம் அப்பதான் உள்ள வருது. அதனால அது எங்களுடைய சொந்த பொருள், நீ வேணா அந்த வசதி கேளு, நாங்க செஞ்சு அடுத்த பிரிண்டர்ல போட்டு அந்த வசதியை வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சம்பவம். இதுக்கு அடுத்தது, அந்த காலத்துல ரொம்ப பாப்புலரா இருந்த பிரபலமா இருந்த இயங்குதளம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பேரு யூனிக்ஸ்னு பேரு. இப்ப விண்டோஸ் எல்லாம் வரல, விண்டோஸ் எல்லாம் ரொம்ப 80களின் பிறகுதான் அதெல்லாம் வந்தது. அப்போ யூனிக்ஸ்ங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஏடிஎம்டி லேப்ஸ்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த யூனிக்ஸ்ங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான சோர்ஸ் கோடே கிடைச்சது. அப்போ அந்த யூனிக்ஸ்ங்கிற எல்லாரும் அப்போ ஒரு அந்த அறிவை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய சமுதாயமா அந்த MIT-னுடைய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப் இருந்தது. நான் ஏதாவது செய்வேன், அதை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துப்பேன், அதுல ஏதாவது தப்பு இருந்தா அவர் திருத்துவார், இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவருடைய அறிவும் சேர்த்து அதை மேம்படுத்துவார். எந்த ஒரு இன்வென்ஷனுமே இன்னொருத்தருடைய அந்த ஷோல்டர்ல இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, எதுவுமே தனியா கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த யூனிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய அந்த சோர்ஸ் கோட அதை வாங்கின அந்த நிறுவனங்கள் எல்லாம் மூட ஆரம்பிக்குது. மற்றவங்க யாரும் மாத்தக்கூடாது, இதை வந்து நாங்க தான் முனப்பாளி, இது இதுக்கு வந்து சர்வ அதிகாரமும் படைச்சது வந்து இதை மாத்துறதுக்கான சர்வ அதிகாரம் படிச்சது வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎன்டி பெல் லேப்ஸ் அது பெரிய கம்பெனி அது தெரிஞ்ச விஷயமா அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் முயற்சி செய்யும் பொழுது இது தவறு இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஒரு ஆப்ரேட்டிங் யாருக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் போகுதோ அந்த சாஃப்ட்வேர் போகக்கூடிய அந்த யூசர் வந்து அவருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கக்கூடிய உரிமை பெற்று இருக்கணும் அதை வந்து அந்த யார் தராங்களோ அந்த வெண்டர் வந்து லாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன் ஒருத்தருக்கு மட்டும் குமரிண்டே இருந்தது இது சாதாரணமா பார்த்தோம்னாக்கு காலாகாலமா இருந்துட்டு வர ஒரு கலாச்சாரம் தான் அறிவை பகிர்ந்துக்கிறது அதை மூடணும் அப்படிங்கிற இது வந்து அந்த 80களின் அந்த 70களின் கடைசி கட்டம் 80களின் துவக்கத்துல தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் பரவ ஆரம்பிச்சது அதனால புது விஷயம் கிடையாது இருந்தாலும் ஒரு இருந்து வந்த கல்ச்சர் நல்ல ஒரு பண்பாடு இப்படி சில நிறுவனங்களால வந்து மூடப்படுது அப்படிங்கும் பொழுது அது ஒத்தருக்கு மட்டும் அது ஒத்தலா இருந்தது அவர் தான் ரிச்சர்ட் ஸ்டாலின் அவர் வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப்ல ஹி வாஸ் எ சயின்டிஸ்ட் தேர் அவர் அங்க அந்த மாதிரி பண்ணி புரிஞ்சுட்டு இருக்கும்பொழுது இது தப்பு நீங்க இப்படி செய்யக்கூடாது நீங்க இப்படிதான் செய்ய போறீங்கன்னா இதுக்கு நான் துணை போக மாட்டேன் நான் வந்து நீங்க எந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை வந்து மூடுறீங்களோ எந்த அறிவை வந்து நீங்க மூடுறீங்களோ அதே மாதிரியான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நான் உருவாக்க போறேன் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் எல்லாருக்கும் அந்த சாஃப்ட்வேர்னு ஒன்னு ஒருத்தருக்கு போய் சேர்ந்ததுன்னா அது மூலியமா அவருக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரங்களை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஹி ஸ்டார்டட் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் அப்படிங்கிற இயக்கத்தை 1983 அவர் ஆரம்பிக்கிறார் அப்போ அதுக்கு அடுத்தது இந்த இயக்கத்தை அந்த திட்டத்துக்கு பேரு ஜிஎன்யூ அப்படின்னு பேரு குனு அப்படின்னு பேரு குனு அப்படின்னா GNU is not Unix. அந்த Unix அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் கிடையாது இது ஏன்னா யூனிக்ஸ்ங்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் இஸ் க்ளோஸ் ஸோ தே ஆர் லாக்கிங் யூ அப்போ ஐ எம் கோயிங் டு டெவலப் அன் ஆபரேட்டிங் சிஸ்டம் அது யூனிக்ஸ் மாதிரியான யூனிக்ஸ் அல்ல GNU is not Unix. ஏன்னா GNU அந்த யூனிக்ஸோட அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப தரமான ஒரு கட்டமைப்பு அதே கட்டமைப்புல நானும் ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் உருவாக்க போனேன் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு இந்த முழு சுதந்திரங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச்சர்ட் ஸ்டால்மன் ஸ்டார்டட் இஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் அப்போ அவங்களுடைய அந்த குழு அந்த குனு ப்ராஜெக்டினுடைய அந்த குழு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம்னா என்ன தேவை ஒரு இயங்குதளம்னா அதுக்கு என்ன தேவை ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும்னா என்ன தேவையோ அந்த முழு சூட்டையும் கிட்டத்தட்ட டெவலப் பண்ணிட்டாங்க உருவாக்கிட்டாங்க 1991 அந்த காலகட்டங்களில் அப்போ ஆனா கடைசியா அந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ரொம்ப மைய பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மைய பகுதின்னு சொல்றதுக்கு பேரு கர்னல் பேரு அந்த கர்னல் தான் என்ன பண்ணணும்னா நாம கொடுக்குற கட்டளைகளை இருக்கக்கூடிய அந்த வன்பொருள்கள் அந்த ஹார்ட்வேர்ஸ்க்கு கொடுத்து அந்த நம்ம வேலையை வந்து வாங்கி நமக்கு செஞ்சு தரும் ஸோ அந்த முக்கியமான அந்த கர்னல் ப்ராஜெக்ட் அப்படிங்கும் பொழுது அவங்க ஹர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்னலுக்கு ப்ராஜெக்ட் பேர் வச்சிருந்தாங்க அப்போ அந்த 8 வருஷம் முயற்சிக்கு அப்புறமா கூட அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னாக்க அந்த கர்னலை முழுமையா உருவாக்க முடியல அப்போ அது மட்டும் ஒரு நெருடலா இருந்தது அந்த கம்ப்ளீட் ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்குறதுக்கு புரியுதுங்களா அப்போ 1991 வாக்குல லைனஸ் தோர்வால்ஸ் அப்படிங்கிற ஒரு பின்லாண்டு மாணவர் பின்லாண்ட்ல யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்சிங்கின் இருக்கு அந்த பல்கலைக்கழகத்துல படிச்ச மாணவர் தன்னுடைய அந்த போஸ்ட் கிராஜுவேட் முதுநிலை பட்டப்படிப்புக்காக நான் வந்து ஒரு கர்னலே டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி 3 வருஷமா டெவலப் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து மினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கர்னல் கரு அது வந்து அந்த கணன் பாம்னு நீங்க எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்சவங்களுக்கு எல்லாம் அந்த புக்கு தெரியும் அவருடைய அந்த இது அவருடைய அந்த மாணவர் அப்போ அவர் வந்து அந்த மினிக்ஸ் மாதிரி நான் வந்து லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்னல் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் த ஸ்கிராச் அவர் வந்து எழுதிட்டு இருக்காரு அவரால் அதை பூர்த்தி செய்ய முடியல முழுமையா இவங்களால இந்த முழுசையும் பூர்த்தி பண்ணிட்டாங்க ஆனா அந்த கர்னலை மட்டும் பூர்த்தி செய்ய முடியல இவரால கர்னல் செஞ்சுட்டாரு அந்த கர்னல்ல கொஞ்சம் குறைகள் இருக்கு அப்போ அது வரைக்கும் மூடி இருந்த அந்த கர்னல்ல வந்து மெயில் பண்ணி எல்லாருக்கும் கேட்கிறாரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கர்னல் டெவலப் பண்ணியிருக்கேன் இதை வந்து என்னால முழுசா பூர்த்தி செய்ய முடியல இதை உங்களால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜை மத்தவங்க கிட்ட பரவ விடுறார் அப்போ அது இங்க போகுது அங்க போகுது அப்படி போகுது எல்லாரும் அதுல கை வைக்கிறாங்க நானும் முயற்சி பண்ணி பாக்குறேங்கிறாங்க சரி இதையே இந்த குனுவோட வந்து சேரக்கூடாது அப்ப இதையே இந்த குனுல இருந்து எங்க மிஸ் ஆகுது அப்படின்னாக்க கர்னல் தான் மிஸ் ஆகுது அப்ப இதுவும் ஒரு கர்னல் இது வந்து இங்க போயிருந்துமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த கர்னல் கொஞ்சம் மாறுதல்களோட இதோட சேர்ந்து ஒரு முழுமையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு கிடைக்குது. சரி, அப்படி இந்த முழுமையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் GNU/Linux. ஏன்னா கர்னல் வந்து லைனஸ் போர்வாட்ல செஞ்சது, பாக்கி எல்லா பாகங்களும் மத்த அந்த GNU ப்ராஜெக்ட்ல செஞ்சது. அப்போ இந்த GNU/ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முதன் முதலா இயக்கத்துக்கு 1991-92 வாக்குல எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ அது என்ன அந்த நாலு ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி இந்த அந்த நாலு ஃப்ரீடம் சொல்றீங்களே, இந்த நாலு ஃப்ரீடம் என்ன, நாலு சுதந்திரங்கள் என்ன அப்படின்னா, இந்த GNU ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடைச்சது, இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மென்பொருளை உங்களால பயன்படுத்த முடியணும். இதுதான் முதல் விஷயம். எந்த எதன் பொருட்டும் உங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மென்பொருளை பயன்படுத்த முடியணும். அதை சாதாரணமா நீங்க பயன்படுத்தலாம், அதுல அதாவது அது என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை வாங்கிக்கிட்டு அதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இல்ல அதை ஒரு ஆராய்ச்சிக்காக கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம், அல்லது அதை வந்து ஒரு கல்வி ரீதியான ஒரு காரணங்களுக்காக அதுக்காகவும் பயன்படுத்தலாம். இப்படி எந்த பொருட்டும் உங்களால வந்து ஒரு மென்பொருளை பயன்படுத்த முடியணும். அப்படி ஒரு மென்பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? விண்டோஸ் எஜுகேஷனுக்காக ஒரு லைசன்ஸ் தராங்க, யூசர்ஸ்க்காக ஒரு லைசன்ஸ் தராங்க. இப்ப எஜுகேஷன்னா பரவாயில்லன்னு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லுவாங்க, அதே இதை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணலாமா கூடாதுப்பாங்க. ஸோ அப்படி எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களால ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியணும். இது ஒரு மென்பொருளை உபயோகப்படுத்துபவராக நாம எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, என்னுடைய தேவைக்காக எனக்கு கிடைத்த மென்பொருளை என்னால் மாற்ற முடிய வேண்டும், மாற்றி பயன்படுத்த முடிய வேண்டும். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு உங்களால யூஸ் பண்ண முடியும். ஐயா நான் ஏதோ பெரிய ஒரு கலைத்துறையை சேர்ந்தவன், எனக்கு ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரியாது, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம மறுபடியும் சொன்ன அந்த பழைய உதாரணம் தான், நான் மெக்கானிக் கிடையாது, அதை வண்டி ஓட்டுறேன், நான் வாங்கினவங்க கிட்டதான் வந்து அந்த வண்டியை போய் ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு மெக்கானிக் கிட்ட கூட போய் என்ன பண்ண முடியும், அதை ரிப்பேர் பண்ணி வாங்கிக்க முடியும். அப்போ இப்படி முதல்ல எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் என்னால அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியணும், ரெண்டாவது என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்க முடியணும். அப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமர்ஸ்க்கு தெரியக்கூடிய, ப்ரோக்ராமர்ஸால வாசிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய, கம்ப்யூட்டர்ஸால கம்ப்யூட்டருக்கு மட்டும் புரிஞ்ச லாங்குவேஜ்ல இல்லாம இந்த ஹியூமன் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கோட், மூல நிரல்கள், அது கிடைச்சாதான் நம்மளால அந்த ப்ரோக்ராமை நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும். ஸோ இது இந்த சாஃப்ட்வேர், எந்த ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடிய ரெண்டாவது சுதந்திரம். மூணாவது சுதந்திரம் நான் முன்னாடியே சொன்னேன், எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஒரு புத்தகத்தையோ இல்ல வந்து ஒரு பேனாவையோ இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் தண்ணியோ நம்மளுடைய நண்பர்களுக்கோ இல்ல வந்து இயலாதவர்களுக்கோ கொடுத்து பகிர்ந்துக்கிறோமோ, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்க முடியணும். சாதாரணமா பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் பகிர்ந்து வாழணும்னா சொல்லி தருவாங்க. முத முதல்ல இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க கூட நீ கொடுக்க கூடாது, யாருக்கும் கொடுத்து வாழக்கூடாது, நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தப்பு அப்படின்னு முத முதல்ல ஒரு கலாச்சாரம் வந்து உருவாச்சுன்னா, அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்ஸ் ஜெயின்ஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ மூணாவது சுதந்திரம், நம்ம கிடைக்கக்கூடிய மென்பொருள் நாம அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கும் பொழுது அதை அந்த மென்பொருளை உருவாக்கியவரோ வேற யாரோ தடுக்கக்கூடாது. நம்மளை வந்து அது நாம யாரையும் கேட்காமலே நம்மளால பகிர்ந்துக்கக்கூடிய சுதந்திரத்தை நமக்கு அது தரணும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன், அந்த சாஃப்ட்வேர்ல நான் மாற்றங்கள் செஞ்சிருக்கேன், அந்த மாற்றங்கள் வந்து அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேரை விட நல்ல மாற்றங்கள், நான் மட்டும்னா கூட இன்னொருத்தர் வச்சு செய்ய வச்சிருக்கேன். அப்போ எனக்கு கிடைச்ச அந்த வசதிகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அதை நானே வந்து ஒரு ப்ராடக்டா ரிலீஸ் பண்ணணும் பப்ளிக். அப்படிங்கும் பொழுது அந்த சாஃப்ட்வேர் வெண்டரோ இல்ல முன்னாடி அதை தயாரிச்சவங்களோ அதை தடுக்கக்கூடாது, அதை வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் என்னால இருந்து அதை செய்ய முடியணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து அதுதான் அந்த மென்பொருள் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நாலாவது விஷயம். அதை வந்து லாப நோக்கத்துக்காகவும் என்னால செய்ய முடியணும், இல்ல நான் நினைச்சேன்னா இலவசமாகவும் என்னால கொடுக்க முடியணும். அப்போ இந்த மாதிரி நாலு சுதந்திரங்களை நாம பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் நமக்கு தந்தது அப்படின்னாக்க அதை வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா அது வந்து காஸ்ட் ஃப்ரீ கிடையாது, ஏன்னா நிறைய பேர் உழைப்பு போட்டிருக்காங்க. இட் இஸ் ஃப்ரீடம் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல் சே தட். அப்போ அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அந்த மூவ்மெண்ட் இருந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி யூசர்ஸினுடைய ஃப்ரீடம், இது வந்து ஒரு டெவலப்பர்னுடைய ஃப்ரீடம் கிடையாது. அப்போ ஒரு பயனரின் நோக்கம் பூர்த்தி ஆறது தான் இங்க வந்து முக்கியமே ஒழிய அதனை உருவாக்குபவரின் நோக்கம் வந்து பூர்த்தி ஆறது இங்க ரெண்டாம் பட்சம் தான். அப்போ இது பேசுறதுங்கும் பொழுது நீங்க கம்ப்யூட்டர் யூசர்னா இட் இஸ் ஃபார் யூ ஐ ஆம் ஸ்பீக்கிங், உங்களுக்காக தான் நான் பேசுறேன். அஸ் எ டெவலப்பர் நான் மூடலாம், ஆனா அப்படி மூடக்கூடாது. ஸோ கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து இப்படி உருவாக்கக்கூடியவர்கள் வந்து லாக் பண்றாங்க அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் இங்கே ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 1992 முழுமையான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடைக்குது. நாலு சுதந்திரங்கள், எப்பொருட்டும் அந்த நிரலினை பயன்படுத்தக்கூடிய ஒரு சுதந்திரம். ரெண்டாவது, தன்னுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கக்கூடிய சுதந்திரம். மூணாவது, அந்த நிரலை அடுத்தவங்களும் பயன்படும் எண்ணம் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம். நாலாவது, அதன் மாற்றங்களை செய்து பிறருக்கும் விநியோகிக்கக்கூடியதற்கான சுதந்திரம். இந்த நாலு சுதந்திரமும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த GNU/Linux ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வெளியில போட்ட உடனே எல்லாரும் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற உடனே அதனுடைய வளர்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு மகோன்னதமான நிலையாட்டி. அப்போ 1992 அது வந்து அப்போ சோர்ஸ்னா என்னன்னு தெரியணும், அதை வந்து கம்பைல் பண்றது எப்படின்னு தெரியணும், அதாவது மனுஷங்களுக்கு புரியக்கூடிய அந்த சோர்ஸை எடுத்து கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி மாத்தி இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சவங்க தான் முதல்ல வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்படி இல்லாம அதை வந்து கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரியே மாத்தி, ஆனா சோர்ஸ் கோட் வேணுங்கிறவங்க இங்க இருந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு குறிப்போட ஒரு சிடியில ஒரு டிவிடியில போட்டு முத முதல்ல கொடுத்த திட்டத்துக்கு பேரு ஸ்லாக் வேர் அப்படின்னு பேரு. அப்போ அதுக்கப்புறமா ஸ்லாக் வேர்ங்கிறது வந்து டெபியன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. டெபியன்ங்கிற ப்ராஜெக்ட் அதை இன்னும் எளிமைப்படுத்தியது. ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நீங்க ஒரு சாதாரண யூசரா இருந்தாலும் சரி, பெரிய கீக்கா இருக்க வேண்டாம், ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், இந்த சிடி போடுங்க, சிடில இருந்து இன்ஸ்டால் ஆயிடும் அப்படின்னு. அப்போ இந்த டெபியன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு வந்தது. இந்த டெபியன் ப்ராஜெக்ட் ஒரு 4 டிவிடி இல்லைன்னா ஒரு 15 சிடி இருக்கிற அத்தனை ப்ராஜெக்டையும் எடுத்து தருவாங்க உங்களுக்கு. அந்த இதெல்லாம் நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல போட்டா அதுல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்போ சாதாரண அறிவு இருக்கிறவங்க கூட அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தது. சரி, இதெல்லாம் ஒரு ஹாபிஸ்ட், ஏதோ கொழுத்து போகாம செஞ்சுட்டு இருக்கிறவங்க வேலை போல இருக்கேன். இது வந்து தொழில் ரீதியா இது வந்து வெற்றி அடைஞ்சாதானே எல்லாருக்கும் போக முடியும். தொழில் ரீதியா வெற்றி இல்லைன்னா யாருமே தீண்டவே மாட்டாங்களே. ஏதோ ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ தோட்டக்கலை மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி தொழில் ரீதியா வெற்றி அடையணும் இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கும் பொழுது ரெட் ஹேட் அப்படிங்கிற திட்டம் தான் அது வந்து ரொம்ப பெரிய அளவுல தொழில் ரீதியா. இன்னைக்கும் கூட நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்தீங்கன்னா சர்வர் சைடு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா லினக்ஸ் தான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கும். GNU/Linux இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இதை ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் ரீதியிலும் இது வெற்றி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தின திட்டம் வந்து இந்த ரெட் ஹேட் அப்படிங்கிற திட்டம். அதனால லாபம் அடைஞ்சாங்க. இன்னைக்கு இந்தியால பூனால கூட அவங்களுக்கு ஆபீஸ் இருக்கு. இன்னைக்கு இந்தியால இருந்து டெவலப்பர்ஸ் தான். அப்போ இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் எப்படி உருவாக்கப்படுது? உங்களை மாதிரி என்ன மாதிரி உலகத்துல பல மூலைகள்ல இருந்து பங்களிக்கக்கூடிய பலருடைய கூட்டு முயற்சிகளால் உருவாக்கப்படுது. அப்போ எப்படி அது சாத்தியமாச்சு? சாதாரணமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில எப்படி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்களோ அந்த முறைக்கு முற்றிலும் நேர் எதிர்மாறான முறை. அது ஒரு ரூம்ல 10 பேருக்கு பைசா கொடுத்து அவங்கள டெஸ்டிங் போட்டு 4 டெவலப்பரை காசு கொடுத்து வாங்கி அவங்கள டெவலப் பண்ண வச்சு அப்படி ஒரு ப்ராடக்டை வெளியில கொண்டு வந்து இது வந்து எங்களுடைய ரத்தத்தினாலும் வேர்வையினாலும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை ஒரு பைசா கொடுத்து இதை நீங்க பயன்படுத்தல, நீங்க வாடகைக்கு தான் எடுத்துக்கிட்டீங்க, இதை வந்து உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு உரிமை கிடையாது, இதை வந்து உடஞ்சு பாக்குறதுக்கு உரிமை கிடையாது, பயன்படுத்திட்டு எங்களுக்கு காலம் ஃபுல்லா கப்பம் கட்டிட்டு இருந்தா இதை பயன்படுத்தலாம், இல்லைன்னா இந்த வசதிகள் எதுவும் செய்யறதுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு முறைக்கு நேர்மாறா உங்களை மேலே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு உருவாக்கும் முறையில நீங்களும் பங்களிக்கலாம், பயன்படுத்தலாம், உங்களால டெவலப் பண்ண முடியும்னா டெவலப் பண்ணுங்க, டாக்குமெண்ட் எழுத முடியும்னா டாக்குமெண்ட் எழுதுங்க, தாராளமா எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இன்னொரு காப்பி உங்க ஃப்ரெண்டு கொடுங்க, உங்க ஸ்கூல்ல கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உருவாக்க முறையில இந்த ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எதுவுமே உருவாக்கப்படுது. அப்போ நேர் எதிரான ஒரு முறை. இன்னைக்கு நாம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்னென்ன ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஒரு ஆனா அதே அளவு தரமான ஒரு படைப்பு. ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் மாற்றம் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்ல அப்படின்னா அது நாளைக்கு நிச்சயமா வரும். அப்படிதான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்தது. இன்னைக்கு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு மாற்றா ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேருக்கு மாற்றா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்ல அப்படின்னா நிச்சயமா அது நம்மள மாதிரி யாராவது ஒருத்தவங்க இங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அது நாளைக்கு நிச்சயமா நம்ம கண்ணில் வரும். அந்த மாதிரியான முயற்சிகள் எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்கமா, உலகளாவிய ஒரு இயக்கமா, இந்த மாதிரி சில கம்பெனிகளுக்கு, ஏன்னா அது டிஜிட்டல் எல்லாம் நம்ம சொல்றோம், நம்மளுடைய கம்ப்யூட்டரை யாரு கட்டுப்படுத்தணுங்கிறத வந்து நம்ம கம்ப்யூட்டரை நாம வந்து கட்டுப்படுத்த போறோமா இல்ல யாரோ ஒரு பெரிய கம்பெனி அவங்க கிட்ட வந்து தரவாத கொடுக்க போறோமா? என் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்றவங்க நானா இருக்க போறேன்னா இல்ல வந்து யாரோ ஒரு பெரிய கம்பெனி வந்து என் கம்ப்யூட்டரை வந்து கட்டுப்படுத்த போகுதா? இப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். உங்க கம்ப்யூட்டரை நீங்களே கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும், வேற யாரும் வந்து அதை கட்டுப்படுத்த கூடாது. அப்போ அந்த பிரைவசில இருந்து எல்லா விஷயங்களும் இதுல அடங்கியிருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இந்த மாதிரி ஒரு உருவாக்கும் முறையில இப்போ ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு கிடைக்குது. ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நமக்கு எப்படி நாம ஒரு பைக் சூஸ் பண்ணும் பொழுது இந்த ஃபீச்சர்லாம் அது இருக்கா, அப்ப நான் இது வந்து இந்த பைக் வாங்குறேன், 125cc பைக்னா இதை வாங்குறேன், 150cc இதை வாங்குறேன். யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு கருப்பு பெட்டி இருந்தாப்பா இதுதான் கம்ப்யூட்டர்னா, உனக்கு கம்ப்யூட்டர்ல இருக்க டெக்னாலஜினா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல கொண்டு திணிக்க முடியாம மத்த விஷயங்கள்ல நமக்கு எப்படி அந்த சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி சுதந்திரம். சோ நான் வந்து ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ண போறேன்னா இதெல்லாம் பெஸ்ட் விஷயமா? சரி, இந்த சர்வர் நான் வாங்குறேன், நான் ஒரு டெஸ்க்டாப் பாக்குறேன்னா அதுல இந்தந்த வசதிகள்லாம் தேவையா? நான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்றேன். இப்படி ஒரு சாய்ஸ், தேர்வு செய்யறதுக்கான ஒரு உரிமை, இதை வந்து நமக்கு கொடுக்குற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் GNU/Linux ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ Debian, Slackware, Red Hat இப்படியே இருந்த விஷயம் இன்னைக்கு பயங்கரமா அவங்கவுங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்தி தன்னுடைய பகுதிகளில் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து மாத்தி அந்த மாதிரி விநியோகிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்கு. ஸோ Red Hat-ல இந்த Mandriva வந்தது, அப்புறம் SUSE வந்தது, இன்னும் எத்தனையோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓப்பன் ஃபைலர்னு ஒரு ப்ராஜெக்ட், அது வந்து ஸ்டோரேஜ். ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஏகப்பட்ட டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அப்போ Red Hat அதுல ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்ன உடனே, ஆனா அந்த Red Hat-ல இருந்து அந்த விஷயத்தை எடுத்து அதுல சில விஷயத்தை சேர்த்து இவங்க வந்து இப்ப அதை ஸ்டோரேஜுக்காக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா வெளியிட்டு இருக்காங்க. அப்ப Debian இருந்தது, Debian வந்து ரொம்ப கம்யூனிட்டி ஓரியன்டா இருந்தது, கொஞ்சம் கமர்ஷியல் சப்போர்ட் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்ன பொழுது Ubuntu அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அதை அவங்க என்ன பண்ணாங்க, Debian ப்ராஜெக்ட் அப்படியே எடுத்தாங்க, கொஞ்சம் அதுல இவங்களுடைய சிந்தனைகளை சேர்த்தாங்க, இப்போ அதை வந்து கமர்ஷியலா இன்னைக்கு பெரிய அளவில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ அந்த எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா, ஒரு பெரிய இயக்கமா இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் வர வேண்டியிருக்கு. அப்போ இந்த நாம பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரும் இந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட், நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் பயன்படுத்துவோம், ஓபன் ஆஃபீஸ் அதிகபட்சம் பயன்படுத்திருக்கலாம், வேற ஏதாவது சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் நீங்க பயன்படுத்துறீங்களா விண்டோஸ்ல? ஜிமெயில், ஜிமெயில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது, ஜிமெயில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது, ஃபயர்ஃபாக்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், அவுட்லுக் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கே தெரியாம நாம பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளாதார நோக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு வளர்ற ஒரு தேசத்துல ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நாம பயன்படுத்த போற ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துப்போம், ஒரு 10 கம்ப்யூட்டர்ல ஒரு லெபார்டரி வசதி செய்யணும் அப்படின்னா வெறும் சாதாரண ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் ஒரு ஆன்டி வைரஸும் போட்டோம் அப்படின்னாலே ஒரு கம்ப்யூட்டருக்கு 20,000 ரூபாய் கூட. அப்ப 10 கம்ப்யூட்டருக்கு நாம முறையா வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா 2,00,000 ரூபாய் ஆச்சு. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது, மறுபடியும் அதை சொல்றேன், இது வந்து ஃப்ரீடம் ஆஸ்பெக்ட். அதோட இல்லாம ஒரு படிக்கிற பசங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வேணும்னு கத்துக்கிற பசங்க எப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை போய் பார்த்து அவங்க எப்படி வந்து அதை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதை வந்து நயமா கத்துண்டு அவங்களுடைய அந்த அறிவுல வந்து வளர்றாங்களோ, ஒரு பெரிய பெரிய பில்டிங்கை போய் பார்த்து எப்படி வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறாரோ, தன்னுடைய மூதாதையர்கள் அல்லது தன்னுடைய முந்தைய அந்த தலைமுறையினர் எப்படி விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிவுல எப்படி தன்னுடைய அறிவை வந்து விஸ்தரிச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ரொம்ப முக்கியமா பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளிலும் கொடுக்கப்படணும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு லேப்ல என்ன செய்யறாங்கன்னா, ஹெலோ வேர்ல்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷனோட நின்று போயிடுது. இது வந்து ஏன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சோர்ஸ் கோட் கிடையாது. ஆனா அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திறந்து விட்டாங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எப்படி செஞ்சிருக்காங்கிறத அவனால கத்துக்க முடியும். அப்போ கல்வி நிலையங்கள்ல கூட இன்னைக்கு வந்து அந்த அறிவு வந்து யாருக்கு கொடுக்க பண்ணுமோ அங்கேயே மூடப்பட்டிருக்கு ஆரம்பத்திலேயே. சோ அப்ப யாருக்கு முக்கியமோ இல்லையோ நம்முடைய கல்வி நிறுவனங்கள் கட்டாயமா அவங்க வந்து கரெக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. அவங்களை நாம பயன்படுத்த என்கரேஜ் பண்ண வேண்டியது ஒரு யூசரா இல்ல ஒரு டெவலப்பரா அப்படிங்கும் பொழுது சோர்ஸ் கோட் தேவை. ஒரு சாதாரண ஃபயர்ஃபாக்ஸ் எடுத்திருந்தா கூட அதனுடைய சோர்ஸ் கோட் வந்து நம்ம கிடைக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு யூசர் லெவல்னு போகும்போது கூட நம்மளால அதை மாத்திக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நேஷனல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினுடைய ஒரு திட்டம் MIT கேம்பஸ்ல இயங்கிட்டு வருது. ஸோ அதுல இணைந்து இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இதுல பெரிய அளவுல உருவாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி கல்லூரிகள்லாம் போய் அதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை பத்தின நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல கூட லாபி பண்ணி அவங்களுடைய பாடத்திட்டத்தை தான் சேர்த்திருக்காங்க. நீங்க வந்து காலேஜ் கரிக்குலம் பாத்தீங்கன்னா அவங்க டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெரிய அளவுல இருக்கு. ஸோ அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு வந்தோம். அதை தவிர இந்த நான் சொல்லிட்டு வந்ததுல இந்த உபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொன்னேன். அப்போ நம்ம மக்களுக்கு எல்லாம் நிஜமாவே ஐடி ரெவல்யூஷன் இந்தியாவில நடக்குதுன்னா இந்த ஐடியால ஏற்படக்கூடிய பயனை வந்து நம்ம மக்கள் அனுபவிக்கணும். அதுதான் ஐடி ரெவல்யூஷன். நம்ம வந்து மில்க் ரெவல்யூஷன் பால் புரட்சி அப்படி சொன்னோம், ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சி சொன்னோம். அதனால நம்மளுடைய அந்த பால் தேவை வந்து நமக்கு பூர்த்தியாச்சு, அதனால அதை வெண்மை புரட்சின்னு சொன்னோம். அதே மாதிரி கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னோம், நம்மளுடைய பசியை வந்து நம்மளால போக்கிக்க முடிஞ்சது, அதனால வந்து அதை கிரீன் ரெவல்யூஷன் சொன்னோம். ஆனா இன்னைக்கு ஐடி ரெவல்யூஷன் சொல்றோம், அது ஆனா ஐடி ரெவல்யூஷன் கிடையாது. ஏன்னா ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங் சம்வேர் அண்ட் வி ஆர் ஹெல்பிங் இட் ஹேப்பன் ஃப்ரம் ஹியர். அதனால வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நாட் ஐடி ரெவல்யூஷன். எங்கேயோ நடக்கிற ரெவல்யூஷனுக்கு இங்க உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் வசதியும் ஒன்று வந்துட்டதுனால கமிட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து ஐடி ரெவல்யூஷன் கிடையாது. ஐடி ரெவல்யூஷன்னா வென் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரீச்சஸ் நூக்கன் எல்லா கார்னர் இந்தியாவின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் எப்ப வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போகுதோ அதுதான் வந்து உண்மையான ஐடி ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு முயற்சியை அந்த நமக்கு நம்ம மக்களுக்கு இந்த தொழில்நுட்பம் போகணும்னா அது நம்ம மக்களுடைய மொழி நம்மளுடைய தாய்மொழி தமிழ்ல இருக்கணுங்கிறது சொல்லாம தெரியுற ஒரு விஷயம், சொல்லி தெரியணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால இந்த விஷயங்கள்லாம் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபுண்டு யார் வேணா ஜாயின் பண்ணி யார் வேணா அவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை செய்யலாம். இப்போ எல்லாமே கம்யூனிட்டி டிரிவன் ப்ராஜெக்ட், மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்படுகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மக்களால் மக்களாகவே பார்த்து கொள்ளக்கூடிய ஆர்டிஸ்ட் சுதேஷ் ஜாலன் கூட என்ன எய்ம்னு சொன்னாக்க எங்களுடைய எய்ம் வந்து மாற்றத்தை உருவாக்குறது இல்லை, மக்கள் தங்களை தாங்களே பார்த்துக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அந்த உபுண்டுன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய GNU/Linux ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பிரபலமா டெஸ்க்டாப் வரைக்கும் வந்திருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டெஸ்க்டாப்னா தெரியும், நான் சொன்னேன் செர்வரை ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெட் ஹாட் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த டெஸ்க்டாப்ல விண்டோஸ் இன்னும் ஆக்கிரமிச்சுன்றது பைலட்டடா தான், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். அப்போ அது மாத்தணும்னா ஏற்பட்ட சந்தேகங்கள் வரும், அந்த சந்தேகங்கள்லாம் கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு தமிழ் குழுமத்தை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். இப்போ பல இடங்கள்ல போய் அதை பத்தி அதை ஒவ்வொரு ரிலீஸ் வரும் பொழுதும் அதை பத்தி அறிமுகப்படுத்தி தமிழ்லேயே கையேடுகள்லாம் தயாரிச்சு தமிழ்ல மொழிபெயர்ந்து இந்த இடைமுகப்புகள் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, நீங்க ஸ்டார்ட் மெனுவுக்கு பதில அது தொடங்கு அப்படின்னு வரும். இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு வேலைகள், ஏன்னா எல்லாருக்கும் இன்னும் ஆங்கிலம் போய் சேரல, எல்லாருக்கும் ஆங்கிலம் போய் சேர்ந்துதான் தொழில்நுட்பம் போய் சேரணும்னா அது இன்னும் எத்தனை தலைமுறை ஆகும்னு தெரியல சரிங்களா. அதனால தமிழ்லயே அந்த தொழில்நுட்பம் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான மேனுவல் எழுதுறது. அந்த அடுத்தது வந்து இப்போ இங்கிலீஷ்லாம் நமக்கு ஸ்பெல் செக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது, எழுத்து பிழையெல்லாம் திருத்த முடியுது. அந்த மாதிரி இந்த மாதிரியான மென்பொருள்கள் எல்லாம் தமிழ்லயும் வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த ஒவ்வொன்று தமிழ் குழுமம் ஆரம்பிச்சோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னா அதனுடைய பிதாமகரா இருக்கக்கூடிய அந்த ரிச்சர்ட் எம் ஸ்டால்மன் அவருடைய அந்த புத்தகம் அதுதான் அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துக்குலாம் புதிய விஷயம் இல்லை, ஏன்னா 70களில் நம்ம நாட்டுல யாவரப்மா போது ஒரு கைப்பிடி எல்லாம் சொல்லி பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் இன்னைக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு மூணு விஷயத்தை வந்து போத்து அதுக்கு வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பேர் கொடுத்து அதை வந்து இன்னைக்கு ப்ரொமோட் பண்றாங்க. காப்பிரைட்டுக்கும் பேட்டன்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த மாதிரி ட்ரேட் மார்க்குக்கும் காப்பிரைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ட்ரேட் மார்க்னா நாம வாங்குற பொருள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவக்கூடிய ஒரு விஷயம். காப்பிரைட்னா எழுதப்படுற எதுவுமே வந்து காப்பிரைட், என்னுடைய காப்பிரைட் பெற்றது அதுக்கு அதுல வந்து இன்டலெக்சுவல் போறதுக்கு வேலையே கிடையாது. நான் கவனக்குறைவா ஏதாவது திரிக்கினா கூட அது காப்பிரைட் அதுல வந்து வேற ஒண்ணும் அதுல விஷயம் கிடையாது. இன்டலெக்சுவல் எதுவுமே கிடையாது அந்த காப்பிரைட்ல. நான் ஏதாவது போய் செவத்துல கிரிக்கிட்டேன்னா அது என்னுடைய செவுன்னா அது வந்து எனக்கு காப்பிரைட் தான் அது, புரியுதுங்களா. இன்டலெக்சுவலிசம் எதுவுமே கிடையாது. யாராவது ஒரு உழைப்பு போட்டு தன்னுடைய இப்போ என்ன கூகுள் அப்படின்னா சர்ச் இன்ஜின் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரேட் மார்க் தருவாங்க. அதாவது வென் நேம் கெட்ஸ் அசோசியேட்டட் வித் த ட்ரேட் இட் இஸ் இன்வால்வ் இன் தென் இட் கெட்ஸ் அ ட்ரேட் மார்க். கீழே கூட அந்த மஃபாய் கூட ட்ரேட் மார்க் இருக்கு. மஃபாய்னா அது மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ட்ரேட் மார்க் வாங்கிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரேட் மார்க்குங்கிறது நம்ம வாங்குற பொருள் இல்லை, நாம கேட்குற சர்வீஸை கொடுக்கக்கூடியவங்க அதுக்கான அங்கீகாரத்தை தன்னுடைய உழைப்பினால ஏற்படுத்தினாங்கன்னா அது ட்ரேட் மார்க். அதே மாதிரி பேட்டன்ட் அப்படின்னா அதுலதான் வந்து ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வருது. அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அதுவுமே நோக்கம் என்னன்னா சமுதாயம் வந்து பெரிய அளவுல முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய இன்னோவேஷன் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வந்து வளர்க்கணும், ஆக்கப்பூர்வமான சிந்திக்க வைக்கிறவங்களை வளர்க்கணும். அப்படி ஆக்கப்பூர்வமா சிந்திக்க வைக்கிறவங்க வளர்க்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுடைய அந்த சிந்தனையால வளரக்கூடிய ஒரு பொருளுக்கு அதை மக்களுக்கு எடுத்துட்டு கொண்டு போகக்கூடிய பொறுப்பை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அவங்களுக்கே தருவோம், ஒரு 20 வருஷம். அதுவுமே வந்து அடிப்படை நோக்கம் வந்து யாரோ சில கம்பெனிகளையோ இல்ல தனியார் ஒரு இண்டிவிஜுவலையோ வளர்த்து விடுறது காரணம் கிடையாது. அப்போ சமுதாய முன்னேற்றத்துக்காக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்துக்காக யார் அப்படி செய்யறாங்களோ அவங்களுக்கே அவங்களுடைய சிந்தனையால் விளைந்த அந்த படைப்புகளை கொண்டு போகக்கூடிய உரிமையை தர்றது, இதுதான் பேட்டண்டுக்கு அடிப்படை. இந்த அடிப்படையே இன்னைக்கு மாறி இது வந்து ஏதோ காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த சிந்தனையை வந்து வேற யாராவது பயன்படுத்தினா அவன் மேல கேஸ் போடக்கூடிய ஒரு விஷயம் இப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அது போயிட்டு இருக்கு. அப்போ இப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு மூணு விஷயத்த சேர்த்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு போட்டு குழப்பின்னு இருக்காங்க எல்லாரும். இது சாஃப்ட்வேர் பேட்டன்ட்னு ஒன்னு வருது, சாஃப்ட்வேர்ல ஐடியாஸ் வந்து பேட்டன்ட் பண்றாங்களா. அப்ப நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதினேன்னா நானா ஏதாவது ஒரு லாஜிக் செஞ்சா கூட அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா என்னென்னலாம் பேட்டன்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அந்த லாஜிக் இல்லைன்னு அதுக்கப்புறமா அதை ப்ரோக்ராம் பண்ண முடியுமா. ஒரு இன்னைக்கு இந்தியால பேட்டன்ட் கிடையாது சாஃப்ட்வேருக்கு, ஆனா யூஎஸ் ஐரோப்பால வந்து சாஃப்ட்வேர்ஸ்க்கு பேட்டன்ட் வந்துடுது. ஆனா இதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. 3 வருஷம் முன்னாடி அப்படி மேற்கொண்ட முயற்சிகளை வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் மூலமா முறியடிச்சாச்சு. இப்போ சாஃப்ட்வேர் பேட்டன்ட் டிராஃப்ட் மேனுவல் அப்படின்னு ஒண்ணு வந்துருக்கு, அதுல சாஃப்ட்வேர் கம்பைன்டு வித் ஹார்ட்வேர் அப்படின்னா எனக்கு புரியல. உயிரற்ற உடல், உடலற்ற உயிர், சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்துதான் வரும். இப்போ சாஃப்ட்வேர் கம்பைன்டு வித் ஹார்ட்வேர் அப்படிங்கும்போது அப்படி ஒரு டேர்ம்ஸ் கொண்டு வந்து அப்படி அது மூலியமா இந்தியாவில பேட்டன்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டாவும் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா இதுல என்ன ஒரு பேஜ் அப் பேஜ் டவுன் இதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் பேட்டன் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சிந்தனை சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் என்ன கஷ்டம்னா நாளைக்கு நம்மள ஒருத்தர் யாராவது ஒரு பெரிய ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னா அவனா ஏதோ திரைமறைவில் அந்த காரியத்தை செய்யற வரைக்கும் அவனால சஸ்டைன் பண்ண முடியும். அதை வந்து ஒரு உலகளாவிய அளவில் எடுத்துட்டு போகும்போது இது ஏற்கனவே நான் பேட்டன்ட் பண்ணி வச்சிருக்கேன், இப்படி ஒரு ப்ராடக்ட் அவனால கொண்டு வர முடியாது, எனக்கு கப்பம் கட்டினா நீ வந்து இது பண்ணலாம். ஒரு குளோபல் ப்ராடக்ட் நம்ம கிட்டே இருந்து வரணும்னா அதை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடிய அதை வந்து முற்றிலுமா அந்த முளை விடும்போதே அதை வந்து நசுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பேட்டன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை எல்லாமே எதிர்த்து இந்த மூமெண்ட் போயிட்டு இருக்கு. நிறைய கான்ஃபரன்சஸ் நிறைய இடத்துல நடக்கும். அப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த சாஃப்ட்வேர் துறையில. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு, அப்போ இதை தொழில் ரீதியாகவும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் இப்போ ஈடுபடணும்னு வந்திருக்கேன். முதல் முறையாக ஒரு பேங்க்னுடைய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அந்த பேங்க் ப்ராஜெக்ட் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். அவங்களுடைய நோக்கம், பிசினஸோட நோக்கம் இதுதான். உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இல்லை அது சார்ந்த தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை மாற்றணும்னா யூ கேன் கால் மீ, எங்ககிட்ட கூப்பிடலாம். அது மாற்றக்கூடிய விஷயங்கள்ல மாற்றுவோம், மாற்ற முடியலன்னா மாற்றினை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை சேர்ந்து ஏற்படுத்துவோம். இப்போ டேலி இருக்கு, டேலிக்கு மாற்று கிடையாது இங்கே தெரியல. ஆனால் டேலியும் மைக்ரோசாஃப்ட் எந்த ரீசனுக்காக ஒதுக்கப்படணுமோ அதே காரணத்துக்காக ஒதுக்கப்படக்கூடிய, ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு மென்பொருள். ஒன்றும் அவங்க சோர்ஸ் கோட் தரணும், இல்லைன்னா நாம அதுக்கு மாற்ற ஏதாவது எழுதணும். சோர்ஸ் கோட் தரக்கூடிய ஒரு மாற்று. அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் ஏற்கனவே நிறைய விஷயம் இருக்கு, அது தெரியாமல் இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த சேவைகள் வேணும்னா அதை தரத்துக்கான முயற்சி. இல்லாத விஷயங்கள்னா, ஏன்னா சாஃப்ட்வேர் இட் இஸ் ஓப்பன், எல்லாரும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வசதி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல இல்லை அப்படின்னா அந்த வசதியை உருவாக்கக்கூடிய முதல் பொறுப்பு யார் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இது நாம நமக்காக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் நீங்க ஒன்றும் உருவாக்கவே இல்லையே டேலி அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை. இது எல்லாருடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுனால இந்த வசதி இந்த இதுல இல்லையே. நான் ப்ரோக்ராமர் இருந்தா ப்ரோக்ராமரை நீங்க வந்து தத்தெடுத்துக்கோங்க, அவங்க மூலமா அதை வந்து நீங்க செய்யலாம். புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். முத முதல்ல இந்த இப்போ அந்த மொழிபெயர்ப்பு வேலைகள்லாம் தொடர்ச்சியா நடந்து வந்துட்டு இருக்கு. முன்னாடி தொய்வோட கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி நடக்கும். இப்போ இந்த மொழிபெயர்ப்பு வேலைகள்லாம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து அந்த பிழைகளை பார்த்து இல்லை இன்னும் மொழிபெயர்ப்பாளர்கள் பயன்படுத்தி மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதை தவிர இந்த ஸ்பெல் செக்கர்லாம் அப்படின்னு போகும்பொழுது தமிழ் அறிவு, தமிழ் அந்த தமிழ் அறிவு இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் இந்த விதிகளை ஏற்படுத்தி அதுக்கு அந்த மாதிரி அந்த மென்பொருளை உருவாக்கக்கூடிய அதில் உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி தேவைப்படுறாங்க. இப்படி நிறைய விஷயத்துல உதவிகள் தேவை இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சோசியல் மூமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான தேவைகள் எல்லாம் இருக்கு.